அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 2 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசில் முதல் செய்தி அறிக்கை பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் வடமாகாணத்தில் 3 இடங்களில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரம் குறித்த விவரங்கள்.
ஒரு பழமொழி இருக்கிறது, தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசு நல்லது என்று சொல்வார்கள்.
ஆளும் தரப்பைச் சேர்ந்த மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவு நல்கியுள்ளது குறித்த செய்திகள். அதைத் தொடர்ந்து தமக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு முன்னறிவிப்பின்றி விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அம்பாறை மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளித்திருக்கின்ற புகார்.
எனக்கு உயிர் ஆபத்துகளோ எதுவும் ஆபத்துகள் ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதால் இந்த தேர்தல் பிரகாரங்களில் சுதந்திரமாக நாங்கள் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளது.
தீய பழக்கங்களை விட துரதிருஷ்டம் காரணமாகவே அதிக அளவு புற்றுநோய் வருவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்தது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
400 அதிகமான குடியேறிகள் பயணித்த ஒரு சரக்கு கப்பலை அதன் பணியாளர்கள் கைவிட்ட நிலையில் இத்தாலிய கடற்படையினர் அதை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள். இத்தாலிய கடற்பரப்பில் அவ்வகையில் இடம்பெற்றுள்ள 2 சம்பவம் இது. சியரோலியோ நாட்டின் கொடியுடன் பயணித்த அந்த கப்பலுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் கடலோர காவல் படையினர் இறக்கப்பட்டார்கள். தற்பொழுது அந்த கப்பல் தெற்கு இலா பகுதியில் உள்ள ஒரு துறைமுகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. ஆட்களை கடத்தும் குழுவினர் இப்பொழுது துருக்கி வழியாக ஆட்களை ஐரோப்பாவுக்குள் அனுப்ப புதிய வழிகளை கையாள்கின்றார்கள் என்று குடியேறிகள் நலன்களுக்கான சர்வதேச அமைப்பு IOM இன் பேச்சாளர் கூறுகிறார்.
மேற்கு ஆப்பிரிக்காவில் இபோலா தொற்றுநோய் நெருக்கடிக்கு உலக நாடுகள் எடுத்த பதில் நடவடிக்கை தற்போதைய நெருக்கடியை குறைக்க மிக மிக குறைந்த அளவில் தான் உதவியது என்று ஐநா அமைப்பின் இபோலா குழுவின் தலைமை பதவியிலிருந்து இளைப்பாறும் டோனி பேன்பரி கூறியிருக்கிறார். கானாவில் செய்தியாளர் மாநாடு ஒன்றில் அவர் பேசும்போது, இந்த நோய்க்கு எதிராக மகத்தான போராட்டம் ஒன்றில் உலகம் இன்று ஈடுபட்டிருக்கிறது. ஆனாலும் நோயை முற்றாக அளிப்பதற்கு இன்னும் பயணம் செய்ய வேண்டிய பாதையோ மிகவும் நீளமானது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நோய்க்கு எதிரான அனைத்துலக நாடுகளின் முயற்சிகளை அவர் பாராட்டியதோடு, இவ்வாண்டு முடியும் முன்னர் இபோலா கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டு விடலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 14 பெண்ணை காவல் நிலையம் ஒன்றில் பாலியல் வன்செயலுக்கு உட்படுத்தியதான குற்றச்சாட்டில் 2 காவலர்களை மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளார். அந்த பெண்ணை அவர்கள் கடத்தி பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாநில முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர்.
இந்தோனேஷியாவை அடுத்த ஜாவா கடற்கரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விழுந்து நொழுங்கிய ஏர் ஏசியா விமானத்தின் பிரதான பாகங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமக்கு உதவுவதற்காக சோனா உபகரணங்களை ஈடுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேடுதல் நிபுணர்கள் மிகவும் கோரமான வானிலையையும் எதிர்த்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விமானத்தின் முக்கிய பகுதிகளை விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்று முதலில் நம்பியிருந்த அதிகாரிகள் மத்தியில் அந்த நம்பிக்கை இப்போது தளர்ந்து மறைந்து வருவதாக எமது பிபிசியின் இந்தோனேஷிய முகவர் தெரிவித்திருக்கிறார். விமானத்தின் பயணத்தை ஒலிப்பதிவு செய்யும் கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் ரெக்கார்டரை கண்டுபிடிக்க இன்னும் சுமார் 1 வாரங்கள் பிடிக்கலாம் என்று அதிகாரிகள் இப்போது கருதுவதாகவும் எமது நிருபர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவின் சுரபாயா விமான நிலையத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 162 பயணிகளோடு சிங்கப்பூர் நோக்கி பயணம் செய்யும் போது இந்த ஏர் ஏசியா விமானம் மறைந்தது.
உலக அளவில் இயற்கையாளர்கள் அல்லது ஆடைகளற்று திரியும் கலாச்சாரத்தை முன்னெடுத்த அமைப்பை உருவாக்கியவர்கள் ஒருவரான கிறிஸ்டியான் லொகாக்கின் இறுதி நிகழ்வுகள் பாரிஸில் நடைபெற்றுள்ளன. கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய நாள் இரவன்று தமது 103 வயதில் அந்த அம்மையார் காலமானார். இயற்கையாக, அதாவது ஆடைகளற்று நிர்வாணமாக உலவும் கலாச்சாரத்தை 1933 மாதம் முதல் பின்பற்ற தொடங்கிய அவர் உலக இயற்கையாளர் சம்மேளனம் எனும் அமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பில் ஐரோப்பாவில் மட்டும் 50 உலக அளவில் 1,14,00,000 பேரும் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள்.
ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கும் ஐபேட், ஐபாட், ஐபோன் ஆகிய சாதனங்களை இயக்கும் ஆப்பிளின் மிக முக்கிய இயக்கு கருவியான iOS 8 ஹை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 8 என்ற கருவிக்கு அசாதாரணமான அளவு மெமரி நினைவகம் தேவைப்படுவது பற்றி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஐபேட் ஐபோட் ஐபோன் கருவிகளை வாங்கும் பாவனையாளர்கள் தமது சொந்த தகவல்களை சேமித்து வைக்க முடியாத விதத்தில் விளம்பரப்படுத்தப்பட்ட அளவை விட கூடுதலான பெருமளவு மெமரியை இது ஆக்கிரமித்துக் கொள்வதாக வழக்கு தாக்கல் செய்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி பெருமளவு மெமரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஐக்ளவுட் ஸ்டோரேஜை நோக்கி பாவனையாளர்கள் தள்ளப்படுவதாகவும் வழக்கில் கூறப்பட்டிருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று வடமாகாணத்தில் 3 வேறுபட்ட நகரங்களில் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொண்டார். தனது அரசு செய்திருக்கின்ற வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்ட அவர், மக்கள் தமக்கு தெரியாத ஒருவருக்கு வாக்களிப்பதை விட நன்கு அறிமுகமான தனக்கு வாக்களிப்பதே சிறப்பானதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து நமது உவனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பரப்புரைக்காக 2வது தடவையாக வடபகுதிக்கு இன்று விஜயம் செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள், தமிழ் மக்கள் தன்னை நன்கு அறிவார்கள் என்றும் எதிரணி வேட்பாளராகிய மைத்ரிபால சிறிசேனாவை அவர்கள் அறிய மாட்டார்கள் என்றும், எனவே தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசை இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 3வது தடவையாக ஜனாதிபதி பதவி வகிக்க வேண்டும் என்பதற்காக பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னதாகவே நடத்தப்படுகின்ற இந்த தேர்தலை முன்னிட்டு அரசு தரப்பிலிருந்து பலர் எதிரணிக்கு தாவிக் கொண்டிருப்பதனால் நாளாந்தம் அரசு தனது பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் இழந்து வருகின்றது. இந்த சூழலிலும் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டார்கள். கிராமங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கென அரச பொது போக்குவரத்து சேவையின் பேருந்துகளை பெரும் எண்ணிக்கையில் ஏற்பாட்டாளர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். பெரும் எண்ணிக்கையிலான காவல்துறையினரும் மேலதிக பாதுகாப்புக்காக இராணுவத்தினரும் இந்த கூட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த கூட்டங்களுக்கு அரச தரப்பு வேட்பாளராகிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தாமதமாகவே வருகை தந்தார். எனினும் கூட்டத்தில் திரண்டிருந்த மக்கள் அவரை கண்டதும் பெரும் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். இந்த கூட்டங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய அவர், இன பிரச்சினைக்கு இருதரப்பினரும் பேச்சுக்கள் நடத்தி ஒரு தீர்வு காண முடியும் என குறிப்பிட்டார்.
உங்களுக்கு சிறிசேனவை தெரியுமோ என்னவோ, ஆனால் உங்களுக்கு என்னை நன்றாக தெரியும் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ஒரு பழமொழி இருக்கிறது, தெரியாத தேவதையை விட தெரிந்த பிசாசு நல்லது என்று சொல்வார்கள். எனவே அந்த தெரியாத தேவதையை விட நான் இந்த பிசாசு நன்று என்று நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன்
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள். வவுனியா வைரவப்புளியங்குளம் யங்ஸ்டா விளையாட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இனம் மற்றும் பிரதேச ரீதியான அரசியல் தேவையற்றது என கூறினார்.
நீண்ட காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் எனக்கு தெரியும். இன்று அந்த நிலைமை இல்லை. வவுனியா பிரதேச மக்கள் இப்போது நிம்மதியாக வாழ முடியும். நாம் எல்லோரும் இந்த நாட்டில் ஒன்றாக வாழ வேண்டும். இன ரீதியான, மத ரீதியான, குலபேத ரீதியான, மகான ரீதியான அரசியல் தேவை இல்லை. குறுகிய அரசியல் நோக்கம் வேணாம். ஒரு நாடும் ஒன்றுதான், எல்லா மக்களும் ஒன்றுதான், எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இனவாதம், பிரிவினைவாதம், பயங்காரவாதம் தேவையில்லை
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். அரசு தரப்பில் உள்ளவர்கள் எதிரணிக்கு கட்சி தாவி கொண்டிருக்கின்ற சூழலில் வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா பிரதேச சபை உறுப்பினர்களான நால்வர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் 5 பேர் உட்பட 9 பேர் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார்கள். அரசாங்க கூட்டணியில் இணைந்து தலைவர்கள் அமைச்சு பதவிகளை வகித்து வந்த அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பன அரசாங்கத்தில் இருந்து விலகி எதிரணியில் இணைந்துள்ள நிலையிலேயே இந்த கட்சி தாவல்கள் வவுனியாவில்
நடைபெற்றிருக்கின்றன. தேசிய சுதந்திர முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினரான அச்சல சுரங்க ஜெகோடா, தற்போது நடைபெறுகின்ற மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் மூலம் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றும், அதனால் தான் பொது வேட்பாளர் மைத்ரிபால ஸ்ரீசேனாவை ஆதரிக்க தீர்மானித்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலதிக செய்திகளுடன் கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சல சுரங்க ஜாகுட எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு தனது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை அறிவித்தார். சகல இன மக்களும் வழங்கிய ஒத்துழைப்பு காரணமாகவே யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ஆயினும் அதனை தற்போது மறந்துள்ள ராஜபக்ஷ குடும்பத்தினர் தனது பங்களிப்பு காரணமாகவே யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை தான் கண்டிப்பதாக தெரிவித்த அச்சல சுரங்க ஜாகுட, ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மூலம் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாத காரணத்தினால் தான் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிக்க தீர்மானித்ததாக தெரிவித்தார். அரசின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அச்சல சுரங்க ஜாகுட நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் 2 தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்தார்.
பொது அபேட்சக மைத்ரிபால சிறிசேன மகதாகே பக்ஷ காரியாலயத்திற்கு
கருவல கஸ்வெவ மற்றும் அலுத்கம ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள மைத்ரிபால சிறிசேனவின் 2 தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் இன்று அதிகாலை தாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வெளியாத்த தேர்தல் தொகுதியின் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான அமைப்பாளர் விமல் ஜெயசிறியின் வீடு மீது இன்று அதிகாலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த ரஜித் கீர்த்தி தென்னகோன், தேர்தல் தினம் நெருங்கும் போது வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் அழைக்கப்பட்ட தினம் முதல் இதுவரை 1100க்கும் மேற்பட்ட தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன். பிபிசிக்கு கருத்துக்களை தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன, இந்த தாக்குதல்கள் சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதேவேளை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதற்கு நல்லாட்சிக்கான தொழிற்சங்க ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டமொன்றின் போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இதன்படி சுகாதாரம், கல்வி, தபால், போக்குவரத்து மற்றும் பல்கலைக்கழக ஆகிய துறைகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளது.
அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த தம்முடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு முன்னறிவிப்பின்றி திடீரென்று நீக்கப்பட்டு விட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியிருக்கிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசினார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் அங்கம் பெறும் தமது கட்சி உறுப்பினர்கள் 20 போலீஸ் பாதுகாப்பு இன்று மாலையுடன் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. அம்பாறை மாவட்ட உறுப்பினர்களான முருகேசு ராஜேஸ்வரன், தவராசா கலையரசன் ஆகியோரது போலீஸ் பாதுகாப்பே நீக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் 11 அங்கத்துவம் பெற்றுள்ளார்கள். இவர்களில் 8 போலீஸ் பாதுகாப்பை பெற்றிருந்தார்கள். தனது பாதுகாப்பும் மற்றொரு உறுப்பினரது போலீஸ் பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பிபிசி தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முருகேசி ராஜேஸ்வரன்,
எங்கள் கட்சி எடுத்த தீர்மானத்தின்படி நாங்கள் நேற்று தொடக்கம் ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். இவ்வேளையில் இன்று எங்களது போலீஸ் பாதுகாப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை சுமார் 5 அளவில் எனது போலீஸ் பாதுகாப்பு கடமையில் இருந்த 2 போலீசாரும் தங்களுடனடியாக போலீஸ் நிலையம் வருமாறு அறிவிக்கப்பட்டு உள்ளதாக கூறி எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விலக்கி போலீஸ் நிலையம் திரும்பிவிட்டார்கள். இதேபோல் போன்றோ என்னுடைய மற்ற அம்பாறை மாவட்டத்தின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தம்பி கலையரசனின் பாதுகாப்பும் விலக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தொலைபேசி மூலம் அறிவித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டிலே அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் நாங்கள் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் போது எங்களுடைய பாதுகாப்பை முன்னறிவித்தலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டது. அந்த காலத்தில் எமக்கு உயிராபத்துகளோ எதுவும் ஆபத்துகள் ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதால் இந்த தேர்தல் பிரசாரங்களில் சுதந்திரமாக நாங்கள் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளது. நாங்கள் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை திட்டமிட்டு தடை செய்யும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்
என்று தெரிவித்த அவர், தனக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கல்முனை போலீஸ் தலைமையகத்துடன் தான் தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் கூறுகின்றார்.
நான் கல்முனை நிலைய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கவாரருடன் தொடர்பு கொண்டு கேட்ட போது மேலிடத்தில் இருந்து உடனடியாக உங்களுடைய பாதுகாப்பை மீளப்பெறுமாறு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளதாக எம்மிடத்தில் பதிலளித்தார். நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றோம், எதிர்கட்சியாக இருக்கின்ற எங்களுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு இருந்ததை விட கூட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நியாயமான செயல் என்பதை கூற விரும்புகிறேன்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் முருகேசு ராஜேஸ்வரன். கிழக்கு மாகாண சபையில் அங்கத்துவம் பெற்றுள்ள எதிர்க்கட்சி மாகாண சபை உறுப்பினர்களின் போலீஸ் பாதுகாப்பே தற்போது நீக்கப்பட்டு வருவதாக அக்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலரது போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் தரப்பு பதிலை பெற போலீஸ் ஊடக பேச்சாளரின் தொடர்பு கிடைக்கவில்லை.
இத்துடன் இன்றைய இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் குறித்த ஒரு செய்தி. மது, சிகரெட் போன்ற பொருட்கள் உட்பட பல தீய பழக்கங்களுக்கு ஆளானவர்கள் நெடுநாள் வாழ்வதும் கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழும் பலர் குறைந்த வயதிலேயே புற்றுநோய்க்கு ஆளாவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இது ஏன் என்பதை கண்டறிய அமெரிக்காவில் நடைபெற்ற ஆய்வில் பலவிதமான புற்றுநோய்களுக்கு உடலில் இயற்கையாக நிகழும் மாற்றங்கள் தான் காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது குறித்த பிபிசி தகவல்களை தமிழில் தொகுத்தளிக்கின்றார் எல்ஆர் ஜெகதீசன்.
மனிதர்களுக்கு வரும் புற்றுநோய்களில் மூன்றில் இரண்டு பங்கு புற்றுநோய்கள் அவர்களின் உடலில் இயற்கையாக நடக்கும் மரபணு மாற்றம் காரணமாக நடப்பதாகவும், இந்த வகை புற்றுநோய்களுக்கும் ஒருவரின் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளிட்ட மோசமான பழக்க வழக்கங்களுக்கும் தொடர்பு இல்லை என்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதே சமயம் மூன்றில் ஒரு பங்கு புற்றுநோய்கள் ஒருவரின் பழக்க வழக்கங்களால் தூண்டப்படுகின்றன என்பதையும் இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே புற்றுநோயை தோற்றுவிக்கும் அல்லது ஊக்குவிக்கும் மனிதர்களின் தவறான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் இந்த ஆய்வாளர்கள், அத்தோடு கூட மரபணுக்களில் ஏற்படும் விபரீதமான மாற்றங்களால் மட்டுமே உருவாகும் மூன்றில் இரண்டு பங்கு புற்றுநோய்களை அவற்றின் தோற்றத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதற்கான பரிசோதனை முயற்சிகளையும் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு புற்றுநோய் வருவது என்பது அடிப்படையில் அவரது உடலில் இருக்கும் செல்கள் தம்மை புதுப்பித்துக் கொள்ளும் நடைமுறையிலிருந்து ஆரம்பிப்பதாக இந்த ஆய்வை மேற்கொண்ட ஜான் ஹாப்கின்சன் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பள்ளி மற்றும் பொது சுகாதாரத்திற்கான புளூம்பெர்க் பள்ளியைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் அடிப்படையில் புற்றுநோய்களை இரண்டு வகையானவைகளாக பிரிக்கலாம். அதாவது, ஒருவரின் செல்களில் நடக்கும் விபரீத மரபணு மாற்றத்தால் உருவாகும் புற்றுநோய்கள், மற்றவை ஒருவரின் பழக்க வழக்கங்களால் தூண்டப்படும் புற்றுநோய்கள். இதில் ஒருவரின் மரபணுவில் ஏற்படும் மாற்றம் காரணமாக உருவாகும் முக்கியமான புற்றுநோய்கள் என்பவை மூளையில் தோன்றும் ஒரு புற்றுநோய், வயிற்றின் சிறுகுடலில் தோன்றும் புற்றுநோய் மற்றும் கணைய புற்றுநோய் ஆகியவை என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த வகையான புற்றுநோய்கள் தோன்றாமலே தடுப்பது என்பது இன்றைய நிலையில் சாத்தியப்படாது என்னும் பொழுது, அவை தோன்றுவதை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிப்பது அவற்றை குணப்படுத்த உதவும் என்கிறார் இந்த ஆய்வாளர்களில் ஒருவரான மருத்துவர் கிறிஸ்டியன் டொமெசெட்டி.
Looking at our analysis, bone cancer and small intestine cancer and some of the leukemias are examples of cancers where I think
எங்களின் ஆய்வு தரவுகளின் அடிப்படையில் சொல்வதானால், எலும்பு புற்றுநோய், சிறுகுடல் புற்றுநோய் மற்றும் சில வகையான இரத்த புற்றுநோய்களில் மரபணுக்களில் ஏற்படும் விபரீதமான மாற்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாக நான் கருதுகிறேன். நாங்கள் சொல்வதெல்லாம் இப்படியான மரபணுக்களின் விபரீத மாற்றங்கள் காரணமாக தோன்றும் புற்றுநோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதற்கான வழிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் என்கிறார் ஆய்வாளர்களில் ஒருவரான கிறிஸ்டியன் ரொமெசெட்டி. அதே சமயம் இரண்டாவது ரகத்தைச் சேர்ந்த ஒருவரின் பழக்க வழக்கங்களால் தூண்டப்படும் புற்றுநோய்கள் என்பதாக அடையாளம் காணப்பட்டிருப்பவனவற்றில் ஒருவகை தோல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், குதப்புற்றுநோய் ஆகியவை முக்கியமானவை. இதில் குறிப்பிட்ட ஒரு வகை தோல் புற்றுநோய் சூரிய ஒளியில் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் தூண்டப்படுகிறது. புகைப்பழக்கமோ நுரையீரல் புற்றுநோயை தூண்டுகிறது. மோசமான உணவு பழக்கம் மற்றும் குடும்ப மரபணுக்களால் குதப்புற்றுநோய் தூண்டப்படுகிறது என்பதும் இந்த ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. எனவே சில வகையான புற்றுநோய்கள் வேண்டுமானால் விபரீத மரபணு மாற்றங்கள் காரணமாக உருவாகலாம். ஆனால் மற்ற வகை புற்றுநோய்களை ஒருவரின் பழக்க வழக்கங்கள் தூண்டுகின்றன என்பதையும் நாம் தொடர்ந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார் ஐக்கிய ராஜ்யத்தின் புற்றுநோய்க்கான ஆய்வு மையத்தின் மருத்துவர் எம்மா ஸ்மித்.
We always knew that some cases of cancer are just down to bad luck. As our cells divide, they make a copy of their DNA and mistakes can just happen by chance. But that's not to say that that's the only thing that
எல்லா வகையான நோய்களிலுமே இந்த போக்குகள் இருக்கின்றன. அதாவது துரதிருஷ்டம் காரணமாக செல்களில் தோன்றும் விபரீத மாற்றங்கள் நோய்களில் முடியும். ஆனால் அது மட்டுமே புற்றுநோய்களை தோற்றுவிப்பதாக கூறிவிட முடியாது. நம்முடைய பழக்க வழக்கங்களும் புற்றுநோயை தூண்டுகின்றன என்பதும் நமக்கு நன்கு தெரியும். 10 in 4 வகையான புற்றுநோய்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றுவதன் மூலமே தடுத்துவிட முடியும் என்கிறார் ஐக்கிய ராஜ்யத்தின் புற்றுநோய்க்கான ஆய்வு மையத்தின் மருத்துவர் எம்மா ஸ்மித். பரவலாக மனிதர்களை தாக்கும் மார்பக புற்றுநோய் மற்றும் ப்ராஸ்டேட் சுரப்பைகளில் தோன்றும் புற்றுநோய்கள் இந்த ஆய்வில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எனவே புற்றுநோயை ஊக்குவிக்கும் பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது மற்றும் புற்றுநோய்களை அவற்றின் ஆரம்ப கட்டங்களிலேயே கண்டுபிடித்து உடனடி சிகிச்சை அளிப்பது ஆகிய 2 வகையான அணுகுமுறைகளும் சம அளவில் கைக்கொள்வதே உலக அளவில் உயிர்கொல்லி நோய்களில் ஒன்றாக இன்றளவும் பார்க்கப்படும் புற்றுநோயை கையாள்வதற்கான மருத்துவ வழிமுறைகள் என்பது இந்த ஆய்வாளர்களின் பரிந்துரையாக இருக்கிறது.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்த வெடிமருந்துகளை ஏற்றி வந்த ஒரு படகு நடுக்கடலில் வெடித்து சிதறியதில் 4 பேர் கொல்லப்பட்டதாக இந்திய கடலோர காவல்படை கூறியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு மீன்பிடி படகை இந்திய கடலோர காவல் படையினர் மடக்கி பிடிக்க முயன்றதை அடுத்து அப்படகு கடலில் வெடித்து சிதறியது என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது. அந்த படகில் பயணித்தவர்கள் படகுக்கு தீ மூட்டினர் என்றும் அதன் காரணமாக படகு வெடித்தது என்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த மீன்பிடி படகில் பார்க்கப்பட்ட 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக கருதப்படுகிறது. அவர்கள் தப்பிப்பதற்காக படகின் வேகத்தை அதிகப்படுத்திய போது அதை தடுத்து நிறுத்த தாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் இந்திய கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளார்கள். கடந்த December 31 நள்ளிரவில் அரபிக்கடல் பகுதியில் கராச்சியிலிருந்து வந்த மீன்பிடி படகொன்று சட்டவிரோதமான வகையில் சில பரிமாற்றங்களை செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு படையினர் விமான உதவியுடன் அந்த படகை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்திய கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் 31 நள்ளிரவில் குஜராத் மாநிலம் போர்பந்தர் நகருக்கு மேற்கு வடமேற்கே சுமார் 365 கிலோமீட்டர் தொலைவில் தடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக படகை நிறுத்துமாறு எச்சரித்ததாகவும் கூறும் கடலோர காவல் படையினர் அதற்கு செவி மடுக்காமல் அப்படகு தனது வேகத்தை அதிகரித்து இந்திய கடல் எல்லையிலிருந்து தப்பித்து செல்ல முயன்றது என கூறியுள்ளனர். பின்னர் அந்த படகு 1 மணி நேரத்துக்கு தொடரப்பட்டது. எச்சரிக்கை செய்யும் வகையில் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டு அந்த படகை தாங்கள் தடுத்து நிறுத்தியதாக இந்திய கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. ஆனால் அந்த படகில் இருந்த 4 அனைத்து எச்சரிக்கைகளையும் புறந்தள்ளி விசாரணைகளுடன் ஒத்துழைக்க மறுத்துவிட்டனர் என கூறும் அந்த செய்திக்குறிப்பு பின்னர் அவர்கள் படகின் கீழ்த்தளத்துக்கு சென்று அவர்கள் தீ மூட்டினர் என்றும் அதன் காரணமாக படகு வெடித்து சிதறி தீப்பற்றி கொண்டது என்றும் கூறுகிறது. கும்மேறிட்டு மோசமான வானிலை, கடும் காற்று ஆகியவை காரணமாக அந்த படகில் இருந்தவர்களை காப்பாற்றவோ மீட்கவோ முடியவில்லை என்றும் நேற்று January 1 அதிகாலை அந்த படகு எரிந்து கடலில் மூழ்கியது என்றும் இந்திய கடலோர காவல் படையினரின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் யாரேனும் உயிர் பிழைத்துள்ளனரா என்பதை கண்டறியும் வகையில் அந்த கடல் பகுதியில் கடலோர காவல் படையினரின் கப்பல்களும் விமானங்களும் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகளை நடத்தி வருகின்றன எனவும் அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்திய கடற்பிராந்தியம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே மேம்பட்ட அளவில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய கடலோர காவல் படையினர் கூறுகிறார்கள்.
அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமையிலிருந்து நாள்தோறும் நடைபெறும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று கூறியிருக்கிறது. இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காரணமாகவே ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்தார். மேலதிக விவரங்களுடன் மீண்டும் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இன்று நடைபெற்ற ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை வரும் 5 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் நேற்று வியாழனன்று ஏற்படுத்தப்பட்ட தனி சிறப்பு அமர்வில் இந்த விசாரணைகள் இன்று தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இந்த சிறப்பு அமர்வில் இடம்பெற வேண்டிய நீதிபதி சி ஆர் குமாரசாமி விடுப்பில் இருப்பதால் அவருக்கு பதிலாக நீதிபதி ஹெச் பில்லப்பா இன்றைய விசாரணைகளை மேற்கொண்டார். அதில் ஜெயலலிதா தரப்பில் இன்று வெள்ளிக்கிழமை இந்த வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் குமார் அவர்களது தரப்பு வாதங்களை தொடங்க 10 நாட்களுக்கு கால அவகாசம் கோரினார். இதனை ஏற்க மறுத்த அந்த அமர்வு வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமை வரை மட்டுமே ஒத்திவைத்தது. இதனிடையே அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை மாற்றி அமைக்க கோரியும் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் சசிகலாவின் நெருங்கிய உறவினர்களான சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அன்பழகன் மற்றும் வாராகி என இருவர் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இதன் மீதான விசாரணையையும் அந்த அமர்வு இன்று ஏற்க மறுத்தது குறிப்பிடத்தக்கது. நீதிபதி சி ஆர் குமாரசாமி இடம்பெற்றுள்ள இந்த புதிய சிறப்பு அமர்வில் நாள்தோறும் என்கிற முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் 18 உத்தரவிட்டிருந்தது. அப்போது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனையும் 4 மாதங்களுக்கு நீட்டித்து உத்தரவு வெளியிடப்பட்டிருந்தது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணை அப்போது நடைபெற்ற போது தங்கள் தரப்பு வாதங்களை நடத்திட 30 நாட்கள் வரை தேவைப்படும் என்று ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் அங்கு கூறியிருந்தார். அதனால் விடுமுறை நாட்களை தவிர்த்து பார்க்கும் போது 2 மாதங்களில் இந்த விசாரணைகள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தீர்ப்பை கூறுவதற்கு அந்த தனி சிறப்பு அமர்வுக்கு 1 மாத காலம் வரை எடுத்துக் கொள்ளக்கூடும். இதை கணக்கில் கொண்டே 3 மாதங்களுக்குள் வழக்கு விசாரணைகளை முடிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் 3 மாதங்களில் உறுதியாக இந்த வழக்கு முற்றிலுமாக முடிவடையும் என்றும் தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்திகளை தந்தவர் புதுடெல்லியில் இருக்கும் பிபிசியின் பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். இத்துடன் இன்றைய இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன. நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு சர்வதேச குறிப்பு. ஜப்பானில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக குழந்தைகளின் பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இது பெரும் கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே நிலைமை தொடர்ந்தால் வரும் ஆண்டுகளில் அது ஜப்பானிய பொருளாதார வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டில் 10,00,000 வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதற்கு முந்தைய 2013 பிறப்பு எண்ணிக்கையை விட 9,000 கடந்த ஆண்டு குழந்தை பிறப்புகள் குறைவடைந்திருப்பதாக ஜப்பானின் சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஜப்பானில் உயிரிழப்பு விகிதம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக ஜப்பானின் பிறப்பு விகிதமும் வீழ்ச்சியடைந்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டில் அங்கு 13,00,000 சற்று குறைவான அளவுக்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் தெரிய வருவது என்ன? இதே நிலைமை தொடருமானால் 2050 ஜப்பானின் சனத்தொகை 9,70,00,000 வீழ்ச்சியடையலாம் என்று சில கணிப்புகள் கூறுகின்றன. அதாவது அங்கு இன்னும் 35 ஆண்டுகளில் தற்போதைய சனத்தொகை 3 கோடியால் குறைந்துவிடும். இந்த சனத்தொகை வீழ்ச்சி ஜப்பானை பல வழிகளிலும் பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். குறிப்பாக 15 வயதினர் முதல் 64 வயதினர் வரையான சனத்தொகையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி நாட்டின் முக்கிய துறைகளின் வளர்ச்சியை குறைப்பது மட்டுமன்றி மொத்த தேசிய உற்பத்தியையும் சுருக்கிவிடும் என்று அஞ்சப்படுகிறது. இதன் தாக்கம் ஓய்வூதிய திட்டத்திலும் ஏனைய சமூக நல திட்டங்களிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் என்றும் சில சமூகங்கள் அபாயத்தில் தள்ளப்படும் என்றும் எதிர்வு கூறப்படுகிறது. அவ்வாறே குழந்தை பெறுவதற்கு வசதியான வயது பிரிவினரான பெண்களின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடைவதால் நாட்டில் குழந்தைகள் சனத்தொகையில் ஏற்படும் வீழ்ச்சியை தவிர்க்க முடியாது என்று சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கியோடோ செய்தி நிறுவனம் கூறுகின்றது. கடந்த ஏப்ரலில் வெளியாகியிருந்த அரச புள்ளி விவரங்களின்படி ஜப்பானின் சனத்தொகை 3வது ஆண்டாக சுருங்கியிருந்தது. முதற் தடவையாக மொத்த சனத்தொகையில் முதியவர்களின் எண்ணிக்கை 25% இருந்தது. 2060 மொத்த சனத்தொகையின் 40% 65 வயதை தாண்டியவர்களே இருப்பார்கள் என்று அரசு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் சனத்தொகை வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. குழந்தை பிறப்பும் வளர்ப்பும் பெரும் செலவுக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றமை, தொழில் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றமை, மிகவும் தாமதமான சராசரி திருமண வயது, திருமணமாகாதவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றமை மற்றும் வீட்டுச் சூழல்களும் சமூக வழக்கங்களும் மாறி வருகின்றமை உள்ளிட்ட விடயங்களே ஜப்பானின் சனத்தொகை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன.
ஜப்பானில் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருவது குறித்த செய்திகளை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள் வழங்குகிறார் விமல் சொக்கநாதன்.
ஐநாவின் இபோலா குழுவின் தலைமை பதவியிலிருந்து இளைப்பாறும் டோனி பேன்பரி பேசும்போது இபோலாவுக்கு எதிரான அனைத்துலக நாடுகளின் முயற்சிகளை பாராட்டியதோடு இவ்வாண்டு முடியும் முன்னர் இபோலா கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டு முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆப்பிள் நிறுவனத்தின் iOS 8 இயங்கு கருவி மிக நிறைய மெமரியை எடுத்துக்கொள்வதன் மூலம் தனது பாவனையாளர்களை iCloud ஸ்டோரேஜ் என்ற சேமிப்பு வங்கிக்கு அனுப்புகிறது என்று வழக்கொன்று கலிபோர்னியா மாநிலத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.